இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC @SUDADVENTIST.ORG.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட உம்முடைய வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவை, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நிஜத்தில் வாழுங்கள், லிவ் இன் ரியாலிட்டி. இந்த காலகட்டத்திலே வாலிப பிள்ளைகள், இளம் வாலிபர்கள் எப்படியப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு கற்பனையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் நிதந்திரம் அல்ல என்பதை தெரிந்தும் இந்த உலகத்தின் காரியங்களை விழுந்து அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, நிஜமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வேதத்தை அறிந்த நீங்களும் நானும், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கே இருக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்கிறது, ஆண்டவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நிஜத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னா, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று நம்ம பார்க்கின்றோம். ஆகையால் இன்று நிஜத்தை நாம் புரிந்து கொள்ளப் போகின்றோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இங்கே கொலோசியர் புஸ்தகத்துல சொல்லக்கூடிய முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால். அப்படின்னா நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுவீங்கள். அதாவது நீங்க பரலோகத்தை தான் தேடுவீங்க, பரலோகத்துக்குரிய காரியங்களை தான் நீங்க சிந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இந்த வேதவசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்பதை சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாமே, 2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய சத்தியத்தை வேதத்தின் இதிலே ஆண்டவர் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நாம இந்த உலகத்துல பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். ஆண்டவருடைய 2 பரலோகத்துக்கு நாம எடுத்து செல்லப்படுவோம் சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். அதாவது இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாருமே மரணத்தை சந்திக்கணுங்க. இன்னைக்கு மரணத்தை சந்திக்காத மனுஷன் கிடையாது. அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க சம்பாதிச்ச பணம் எங்க போகும், நீங்க சேர்த்து வச்ச ஆஸ்தி எங்க போகும், நீங்க வாங்கி வச்ச பட்டம் எங்க போகும், எல்லாமே எங்க போகும்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களோடு கூட சேர்ந்து மண்ணுக்கு தான் அது போகும். இன்னைக்கு மனுஷன் சொல்லலாம், உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உங்க கூட வருது, நீ படிச்ச படிப்பு தாண்டான்னு சொல்லலாம், உண்மைதாங்க. ஆனால் அதுவும் நீங்க மறிச்சிட்டீங்கன்னா அந்த படிப்பும் உங்களை விட்டு போய்விடும். இன்னைக்கு எத்தனையோ படித்தவர்களுக்கு சரியான வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத பாக்குறோம். பணம் எத்தனையோ நிறைய இருக்கும், ஆனா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறை இருக்கிறத பாக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவம் இருக்கிறதுனால, பாவத்தின் தாக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது, பாவத்தின் விளைவுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம நிஜத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுது, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நீங்க தேடாதீங்க, மேலானவைகளை தேடுங்கள், அவ்வளவு உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 5 வாசிக்கிறப்ப, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டோ கீழ்ப்படியாமையின் பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கினை வரும். இங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, உங்க வாழ்க்கையில என்னென்ன அவயங்கள் இருக்கிறதோ, பாவம் செய்யக்கூடிய அவயங்கள், உங்க கை பாவம் செய்யலாம், உங்க கால் பாவம் செய்யலாம், உங்க கண் பாவம் செய்யலாம். இது எல்லாமே பாவம் செய்யக்கூடிய அவயங்களா உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது அவைகளை அவிழ்த்து போடுங்கள், அப்படின்னா அதை நீங்க வெட்டி போட்டுருங்கன்னு சொல்லுது. அதாவது அதை வெட்டி போட்ட நாம என்ன பண்றது, நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப வேதம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில பாவம் உங்க வாழ்க்கையில இருக்குதுன்னு சொன்னா உங்களால மேல வர முடியாது, நீங்க மாயையான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லக்கூடியதை என்ன பண்ண நாம பாக்குறோம். இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க இன்னைக்கு இந்த உலகத்துல கற்பனையான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, நிஜமான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? முதல் காரியம், பாவம் நிஜமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாவத்தின் தாக்கம் உண்மை நிஜம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தண்ணி தானே அடிச்சா என்ன ஆயிரப்போகுது, சினிமா தானே பார்த்தா என்ன ஆயிரப்போகுது, சிகரெட் தானே குடிச்சா என்ன ஆயிரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாவத்தின் தாக்கம் நிஜமானது அப்படின்றத நீங்க உங்க மூளைக்கு சொல்லணும், உங்க சிந்தனைக்கு நீங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா, பாவம் செய்யும் ஆத்மா சாகவே சாகும். நீங்க நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா கட்டாயமா உங்க ஆத்மா சாகும், உங்க சரீரம் சாகும். அப்ப நீங்க இந்த உலகத்துல நீங்க மரணத்தை சந்திக்கணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் மரணத்தை சந்திக்கணும். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கிறார், நீ மறிச்சாலும் மீண்டும் பிள்ளைக்க கூடிய பரிசு வச்சிருக்கிறார், திரும்ப உயிரோடு வரக்கூடிய பரிசு வச்சிருக்கிறார். ஆனா நீங்க பாவம் அறிக்கை செய்யாம மறிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மீண்டும் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அப்பதான் வேதம் சொல்லுது, உன் வாழ்க்கையில உனக்கு எந்த அவயம் உன்னை மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய தூண்டுது அதை எடுத்து போடுன்றாரு. அப்படின்னா அது இல்லாம கூட நீ பரலோகம் வா, உன்னை பரலோகத்துல பாத்துக்கிறேன்றாரு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க சிந்தனைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உங்க பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. பாவம் நிஜமானது, பாவத்தினுடைய விளைவுகள் நிஜமானது, அது உங்க வாழ்க்கையே அழித்து போடும், உங்க வாழ்க்கையே அது சாகடிச்சிருங்க, சுக்குநராய் ஆக்கிரும். இன்னைக்கு அந்த பாவத்தை உங்களை விட்டு எடுத்து போடணும். நீங்க அதைதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, விரும்பக்கூடியவராக இருக்கிறார் ஆண்டவர். அது உங்க கூட இருக்கக்கூடாது, அது உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவருக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது அது உங்க வாழ்க்கையை விட்டு செல்லும் என்று பார்க்கின்றோம். கொலோசியர் 3:2 நம்ம பாக்குறப்ப, உங்களுடைய சிந்தனைகளை பூமிக்கானவைகள் அல்ல மேலவினவைகளே நோக்கி இருக்கட்டும்ன்றார். அப்படின்னா பரலோகத்தையே நோக்கி இருக்கட்டும், பரலோகத்தை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க சிந்திங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பாக்குறோம். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நோக்கி பாடுங்கள், நோக்கி போங்கள் அப்படின்னு சொல்லி இங்க வேதம் சொல்லக்கூடியதை பாக்குறோம். அப்ப வேதம் சொல்றது, நீங்க உங்க வாழ்க்கையில எதை குறித்து பேசணும், எதை குறித்து பாடணும், எதை குறித்து சிந்திக்கணும் அப்படின்றத நீங்க மிக மிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன நாம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை தேவனை நோக்கி இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும். 3:4 வாசிச்சோம், நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறோம், அவரோடு கூட உயிர்த்து இருக்கிறோம். அப்படின்னா நம்ம திரும்ப ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த புது வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற கொண்ட நாம பார்க்கின்றோம். ஒரு அப்பா இருக்கிறாரு, அந்த அப்பா என்ன பண்றாரு, தன் மக கிட்ட சொல்றாரு, நீ நிறைய மார்க் எடுத்தனா நான் உனக்கு வந்து ஒரு மொபைல் போன் நான் உனக்கு வாங்கி தரமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு நிறைய மார்க் எடுத்துருது ஒரு மொபைல் போன் அப்பா கிட்ட இருந்து வாங்கணும்னு. ஏன்னா அவங்களுடைய நண்பர்கள்லாம் மொபைல் போன் வச்சிருக்காங்கன்னு. அவங்க அப்பாவும் சரி பொண்ணு சொன்ன மாதிரியே நிறைய மார்க் எடுத்துருச்சு நம்ம வாங்கி தந்துடலான்னு வாங்கி தர்றாரு. வாங்கி தந்துட்ட பிறகு அந்த பொண்ணு நீங்கள் பார்க்கணும், எப்போ பார்த்தாலையும் அந்த மொபைல் ஃபோனை தான் வச்சிட்ருக்கோம், எப்போ பார்த்தாலையுமே அதில் தான் நோண்டிட்டுருக்குறோம். அப்பா பார்க்குறாரு, என்னப்பா ஏன் இதை நான் வாங்கி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. கடைசியில் அடுத்த ஒரு எக்ஸாமில் அடுத்த தேர்வில் அந்த பெண் வந்து ரொம்ப கம்மி மார்க் எடுக்குது. உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த மொபைல் ஃபோன் உனக்கு வேணாம் என்கிட்ட கொடுத்துருன்றாரு. உடனே ஒரு பெரிய சண்டை வீட்டில் நடக்குது, அங்கே அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்த உடனே எங்கள் அப்பா விட்டுறாரு, சரிம்மா உன் இஷ்டம் நீ என்னமோ பண்ண அப்படின்னு. இந்த பெண் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே கதவுக்குள்ளே அந்த மொபைல் ஃபோனை விளையாடி விளையாடி அதில் ரொம்ப ஒரு அடிக்ட் ஆகி அந்த மொபைலில் இருக்கக்கூடிய கேம் விளையாடி ரொம்ப அடிக்ட் ஆகி அதுக்கு ரொம்பவே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே அந்த பெண் சென்று விட்டது என்று என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அந்த கதையில் பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. நிறைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. அடிமை, ஏதோ மொபைல் ஃபோனுக்கு அடிமை ஆயிடுறாங்க, தொலைக்காட்சிக்கு அடிமை ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நினைத்து விடுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கி நாம் ஆண்டவரை நாட வேண்டும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவருக்கு நம்ம இணைந்து நிற்கும் பொழுது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு வர முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். நான்காவது காரியம், நம்ம வாழ்க்கையில் உறவுகள் அப்படின்றது நிஜமானது. நம்ம நினைக்கலாம் இவங்ககிட்ட எதுக்கு பேசணும், அவங்ககிட்ட எதுக்கு பேசணும், இவங்ககிட்ட எதுக்கு அன்பு காட்டணும், அவங்ககிட்ட எதுக்கு அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த உறவுகள் அப்படின்றது ரொம்ப அதுக்கு நிறைய வல்லம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம யாரை பகைப்போமோ அவங்க தான் நம்மளுக்கு ஒரு அதிகாரியாக வந்து நிற்பாங்க. யார்கிட்ட சண்டை போடுறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம கை நீந்தி காசு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கிட்டேயும் கூடுமானும் வரை எல்லாருக்கிட்டுமே நல்ல ஒரு அன்பான ஒரு உறவை வைத்து கொள்ள வேண்டும், ஐக்கியத்தை வைத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். கொலோசியர் 3:8 நம்ம பார்க்கலாம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் போராமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவுடையாகும்படி புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதத்தில் அழகாக சொல்லுது, நீ மற்றவனை பார்த்து போராமப்படாத, மற்றவனை பார்த்து கோபப்படாத, மூர்க்க குணம் வைக்காத, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா எல்லாருக்கூடிய அன்பாரு உறவு வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த 10வது வசனம் 9வது வசனம் சொல்லுது, பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மறித்து விட்டான், இப்போ நீ புது மனுஷன், ஆண்டவருக்கு சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பானவனாக நீ இருக்கிறாய். அப்போ ஆண்டவருக்கு ஒப்பானவனாக நீ இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை யாரை பிரதிபலிக்கணும்னா ஆண்டவரை பிரதிபலிக்கணும். உன் வாழ்க்கை யாருக்கு முக்கியத்துவமாக இருக்கணும், யார் முக்கிய நபராக உன் வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லால் ஆண்டவர் முக்கிய நபராக இருக்கணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் யார் முக்கிய நபராக இருக்கிறாங்கன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தவருக்கு ஒப்பான பூரண அறிவுடையாகும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கேள்வியை வைக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கை இன்றைக்கி புதிய மனுஷன் இருக்கிறானா அப்படின்றது என்ன பண்ணும் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த நிஜமான உலகத்தில், பாவமான உலகத்தில் ஒரு கற்பனையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், இதெல்லாமே மாயை, இது எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு கடந்து சென்று விடும், எல்லாமே போயிருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக நேசித்த அந்த பெண் அல்லது நீங்கள் அதிகமாக நேசித்த கணவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் திருமணம் ஆகலாம், குழந்தை பிறக்கலாம், வருடங்கள் ஆக ஆக, வயது ஆக ஆக, ஒரு நாளில் ஒரு நாள் அவங்களுடைய அன்பு கட்டாயமாக குறைந்து போகும். எல்லாருக்கிட்டையுமே அந்த அன்பு எப்பயுமே இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது, யாருமே அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இருக்கிற எத்தனையோ குடும்பங்களில் விவாகரத்து நடைபெறதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாமே நிரந்தரம் இல்லாதது தான், ஆனால் நிரந்தரம் இல்லாத இந்த காரியத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு கற்பனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அதை விட்டு வெளியே வாங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் யாவும் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். ஹெலன் அப்படின்ற ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து நிறைய தாளந்துகள் அது இதுன்னு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அவங்க திருமணமும் செய்து கொள்கின்றார்கள். திருமணமும் செஞ்சு கொண்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு கண் தெரியாமல் போயிடுது. அவங்களால பார்க்க முடியாது, கண் தெரியாமல் போயிடுது. அப்போ திடீர்னு பார்த்துட்டு இருந்த ஒரு நபருக்கு கண் தெரியாமல் போயிட்டா எப்படி இருக்கும், வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அப்போ இவங்களுக்கு கண் தெரியலனோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க கணவர் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால் இவங்களுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க கூடலாம் யார் வாழ முடியும், கண்ணு தெரியாத ஒரு பெண் கூட நான் எப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு அவர் வேறு திருமணம் செய்து கொள்கின்றார். அதுக்கடுத்து இவங்களுக்குள்ள நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது, நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்குது, எல்லாமே புதுசாக இருக்குது, வாழ்க்கையே புதுசாக இருக்குது. அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மன உளைச்சலில் அவங்க கடந்து செல்கிறாங்க. ஒருவேளை நீங்களோ நானோ அவங்களோட இடத்துல இருந்ததான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், கடவுளை 1000 கேள்வி கேட்டிருப்போம், கடவுள் மேலே 1000 குற்றச்சாட்டுகளை நம்ம வைத்திருப்போம். ஆனால் இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த கேள்வியும் கடவுளை கேட்கலைங்க, எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல. அவங்க அழகாக ஒரு பாட்டு எழுதுறாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, Turn your eyes upon Jesus. உங்களுடைய கண்களை கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவருடைய அழகான முகத்தை நோக்கி பாருங்கள். அதை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் மறைஞ்சிரும், உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத பார்க்குறோம். இவ்வளோ பெரிய அந்த கருத்தை அவங்களால எழுத முடிஞ்சதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அம்மாவால் இப்படி எழுந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க கண் தெரியாமல் போனப்ப அவங்களுக்கு கண்ணாக இருந்தது கிறிஸ்து தான், அவங்க நோக்கி பார்த்த முகம் கிறிஸ்து தான், அவங்க வச்ச நம்பிக்கை கிறிஸ்து தான். அவங்க கணவர் விட்டு போயாச்சு, சொந்தங்கள் யாரும் கிட்ட வரல, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு ஆதரவாக இருந்தது கிறிஸ்து தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைங்க, மரணம் யாருக்கு எப்போ வேணாலும் நிகழலாம், வறுமை யாருக்கு எப்போ வேணாலும் வரலாம், வியாதி யாருக்கு எப்போ வேணாலும் வரலாம். இன்னைக்கு யாருமே நான் 100 வாழுவேன்னு சொல்ல முடியாது, யாருமே நான் நாளைக்கு நல்லா இருப்பேன்னு சொல்ல முடியாது. விசுவாசத்தில் சொல்ல ஆண்டுடைய சித்தம் இருந்தால் நான் இருப்பேன்னு சொல்லலாம், தவிர நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. அதனால இன்னைக்கு நீங்கள் எதில் புரிஞ்சுக்கணும்னா, நிஜத்தை புரிஞ்சுக்கணும். பரலோகம் அப்படின்றது நிஜமானது, பரலோகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் நிஜமானது. சாத்தா என்ன பண்ணுறான், இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளுக்கு காட்டி அந்த பரலோகத்தை மறைத்து விடுகின்றான், பரலோகத்தின் இன்பங்களை நம்மை மறைத்து விடுகின்றான். நம்ம பரலோகத்திற்கு வரவே கூடாது என்ற ஒரு முடிவோட அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் அவன் என்னென்னத்தை உங்களுக்கு காட்டணுமோ, எதை காட்ட முடியுமோ எல்லாத்தையும் காட்டுறான். உலகத்தின் இன்பத்தை காட்டுறான், உலகத்தின் செல்வத்தை காட்டுறான், உலகத்தில் உள்ள பெண்களை காட்டுகின்றான், உலகத்தில் உள்ள கவர்ச்சியை காட்டுகின்றான், உலகத்தில் உள்ள அசுத்தத்தை காட்டுகின்றான். எல்லாத்தையுமே இன்னைக்கு சாத்தன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் காட்டுகின்றான். இன்னைக்கு இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஒரு பாவம் செய்யக்கூடிய வெளிப்படை மேலையாக மாறிவிட்டது. இங்கே பார்த்தாலும் பாவம் தான் இருக்குது. இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்கள் மேலானவைகளை நோக்குங்கள் அப்படின்றார். அதுதான் கொலோசியர் 3 நம்ம பார்க்குறோம் 1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட இழந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாங்கள் சொல்றாரு. கிறிஸ்து எப்படி மேலானவைகளை தேடி பிதாப்பதத்தில் அவர்
இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.